الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون، وأطيعوا الله ورسوله ولا تنازعوا وتفشلوا وتذهب ريحكم، واصبروا إن الله مع الصابرين. صدق الله العظيم. أرممها எல்லாம் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாகவும், நபிமார்களுக்கு முத்தரையாகவும், அனுப்பப்பட்ட ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியோன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மசீதியில் ஒன்று கொண்டிருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வால் எடுத்து நடக்குமாறு இவப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான வரை எடுத்து நடக்குமாறும், ஆனால் தடுக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கு நான் வசதி செய்து கொள்கிறேன். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து, லா யுரத்து துஆஉ பைனல் அஜானி வல் இகாமா, சஹாபா பெருமக்களே, ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி தயாராகி வந்தால் அந்த பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம், அது அஞ்சு நேர பக்தருடைய துஹராக இருக்க முடியும், அசராக இருக்க முடியும், சுபஹுடைய தொழுகையாக இருக்க முடியும், அஞ்சு நேர தொழுகைக்கு ஒரு மனிதர் சமூகம் அளித்து பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்தில் ஏதாலும் ஒன்றை கேட்பாராக இருந்தால், ஒன்று அவரை துவா செய்வாராக இருந்தால், அந்த துவா அல்லாஹுவால் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் சில சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், யா ரசூலுல்லாஹ், ஒரு முக்கியமான ஒரு நேரம், துவா கேட்டால் கேட்ட விஷயங்கள் கபூலாகும், எதை கேட்டாலும் கிடைக்கும் என்றிருந்தால், யா ரசூலுல்லாஹ், அந்த நேரத்தில் நாங்கள் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், எதை கேட்கறது மிச்சம் சூட்டபிள், மிச்சம் பொருத்தமாக இருக்கும் என்பதாக அந்த சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், ஸல்லல்லாஹு அலஆஃபியத தி துன்யா வல் ஆஹிரா. சஹாபாக்களே, இது சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு அழகான ஒரு மெசேஜ். நீங்க மாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில ஏதாலும் ஒன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் என்று ஆசைப்பட்டீர்கள், அது நீங்க உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு ஆகிரத்தையும் கிடைக்கணும், ஆரோக்கியமான ஒரு வாழ்வு உலகத்திலையும் கிடைக்கணும் என்பதா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அன்பானவர்களே, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு எது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு, இது துனியாவில் மட்டுமல்ல ஆகிரத்திலையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான சில பகுதி விஷயத்தை படிச்சு தருகிறது. ஒன்று, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஆகிரத்தில் கிடைக்கணுமாக இருந்தால், ஒரு ஹெல்தி லைஃப், ஒரு வெல்பீயிங் ஆக ஒரு மனிதர் ஆகிரத்தில் இருக்கணும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படுவாராக இருந்தால், அவர் கட்டாயமாக அந்த வாழ்க்கை தனக்கு கிடைக்கணும் என்பதாக துஆ கேட்கணும். எல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கணும், ஆகிரத்தில் என்னனி எல்லாரும் வேர்வேல மூழ்களை கட்டத்தில் நீ வேர்வேல மூழ்களிக்க கூடாது, எனக்கு அரிசிக்கு கீழால் எனக்கு நீ கட்டாயமாக நிழல் தரணும், எல்லாம் சில மக்களை நீ கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்புவாய், அந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள் நானும் ஒருவராக இருக்கணும், எல்லாம் நான் அந்த பாலத்தை மிகவும் வேகமாக கடைக்கூடியவர்கள் நானும் ஒத்தராக இருக்கணும், எல்லாம் எனக்கு நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல நபிமார்கள் சுஹதாக்களுடன் நானும் சொர்க்கத்துக்கு போயிடணும் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கையுடைய ஒரு ஹெல்தியான ஒரு வெல்பீங்னஸ் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல கட்டாயமாக கேட்கணும். அன்பானவர்களே, ஒரு மனிதர் தனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை ஆகிரத்துல கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி அஞ்சு நேர வக்துக்கு பள்ளிக்கு வந்து அவர் வலமையாக துஆ கேட்டாரு, அவர் அதோட மட்டும் முடிச்சு கொள்றார். அவருக்கு தொழுகைக்கு பின்னால் அவர் வெளியில போனா அவர் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றத்திலேயோ அல்லது ஹராம் ஹலால் பேன்ற விஷயத்திலேயோ அல்லாஹ் எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடாது என்று சொல்லிருக்கிறானோ அந்த விஷயங்களை செய்யாம தன்னை பாதுகாக்கிறதுல அவர் அக்கறை செலுத்தாமல் அஞ்சு நேரம் பள்ளிக்கு சரியாக வந்து அந்த நேரத்துல மட்டும் அவர் துஆ கேட்டால் நாங்க நினைப்போமா அந்த மனிதனுக்கு ஆகரத்துல ஒரு ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதாக நிச்சயமாக கிடைக்காது. ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய துஆவால அந்த ஆகரத்துல அந்த ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் என்ற தன்னுடைய துஆவில் ஒரு மனிதன் இறைஞ்சுகிறானோ கேட்கிறானோ அந்த தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையும் அந்த துஆவுக்கு மெச்சானதாக அந்த துஆவுக்கு ஒப்பானதாக அந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும். அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றப்படணும். அல்லாஹ் இதை செய்யக்கூடாது என்பதாக தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்கள் அந்த மனிதன் வாழ்க்கையில தவிர்த்து நடக்கணும். இந்த ரெண்டும், அதாவது வாயால் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துஆவும் அமலால ஒரு மனிதன் செயலால ஆக்ஷனால அந்த ஹெல்தியான லைஃப் அடைஞ்சு கொள்றதுக்கான ஏற்பாடுகளை ஒரு மனிதன் செய்தால்தான் ஒரு மனிதனுக்கு அந்த ஹெல்தியான வாழ்க்கைய ஆகிறத ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறோம். இது நாங்க இதை விளங்கி வச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, எப்படி ஒரு மனிதனுக்கு ஆகிறத்துல ஒரு ஹெல்தியான ஒரு வாழ்க்கை அவசியமோ, ஆகிறத்துக்கு ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்துறதுக்கு இந்த உலக வாழ்க்கையிலையும் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கட்டாயம். அன்பானவர்களே, அண்மையில நடந்த சில காரணங்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு கேள்விக்குறிக்கு மத்தியில் அந்த சமூகத்தை விட்டிருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது? அன்பானவர்களே, இந்த கட்டத்தில் ஒரு பக்கம் எப்படி ஆகரத்துல ஹெல்தியான ஒரு வாழ்க்கையை கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி நமது துஆக்கள்ல உலகத்திலேயும் ஒரு ஹெல்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆகரத்துடைய வாழ்க்கையில துஆவோட மட்டும் நாங்க சுருக்கி கொண்டு வெற்றி பெற முடியாதோ, அதே மாதிரி உலக வாழ்க்கையிலையும் குனூத்தோதி மட்டும் துஆவோட மட்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு இந்த உலகத்தில் இந்த நாட்டில் நமக்கு நிலைப்படுத்த முடியாது. துஆவோட மட்டும் இதனை கொண்டு வர முடியாது. முஸ்லிம் சமூகத்தினர்கள் ஆரோக்கியமான வாழ்வுக்கான தேவையான அனைத்து அம்சங்களையும் இந்த பூமிக்கு மேலால் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் துஆ கேட்க கடமைப்பட்ட நாம் அந்த துஆவுடன் மாத்திரம் சுருக்கிக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் இஸ்லாம் சமூகத்தினர்களை இந்த நாட்டில் முஸ்லீமாக வாழக்கூடிய ஒருவருக்கு நிம்மதியாக வாழ்வதற்கும் அவனுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நாம் இன்னவைகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ, அவர்களை செய்வதனால் மாத்திரம்தான் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு இந்த பூமியில் நிலைநாட்ட முடியும் என்பதை கட்டாயமாக நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த கடும் சூட்டு இந்த பயங்கர இந்த நிலைமையிலையும் எத்தனையோ பேர் நாங்கள் கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், சல்லி சேர்த்துறோம், குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் என்பதாக எதிர்பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் இந்த கட்டத்தில் இந்த தேவையையும் இந்த கடமையையும் உணராமல் நாம் செயற்படுவோமாக இருந்தால் நாம் நமது எந்த குழந்தைகள் இந்த மண்ணுக்கு மேலால் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி அந்த மக்களுக்கு சேகரிக்கிறோமோ, அந்த குழந்தைகளுக்கு அனைத்து விதமான செல்வங்கள் இருந்தும் இந்த பூமிக்கு மேலால் நிம்மதியாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. நாம் இன்று நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற மறந்துவிட்டால், அன்பானவர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நமக்கு முன்னால் இருந்த நமது கோபாதர் இந்த சமூகத்துக்கு மத்தியில் செய்த சில சில நல்ல விஷயங்களால் இன்று வரும் வரைக்கும் நாம் நல்லவர்களாக வாழ்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் எதனை செய்தார்களோ அதனை செய்ய நாம் மறந்ததனால் இன்று நாமும் கஷ்டத்தில் வாழ்கிறோம். நமது குழந்தைகளும் நாம் விட்ட சில தவறுகளுக்கு நஷ்டஈடு செலுத்த வேண்டிய அவர்களும் பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமையையும் நாம் உருவாக்கிவிட்டு செல்வோமாக இருந்தால் நம்மை விட இந்த மண்ணுக்கு துரோகம் செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது, வேறு யாருமே இருக்க முடியாது. எனவே அன்பானவர்களே, ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுகிறேன், இதுதான் உண்மை, இதனை நாம் கட்டாயமாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அண்மை காலமாக கடைசியாக நடந்த இந்த கடைசியாக இருந்த 20-30 வருடங்கால பகுதிக்குள்ளால் இந்த நாட்டில் வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும், மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் இந்த அந்நிய சமூகத்தினர்களுக்கு மத்தியில் நான் ஒரு முஸ்லிம் என்பதை தனது ஆடையாலும் தனது தொப்பியாலும் தனது தாடியாலும் அவர்கள் ப்ரூவ் பண்ணுவதற்கு ஆடையாலும் தனது வெளிரங்க அவுட் அப்பியரன்ஸால் நான் ஒரு முஸ்லீம் என்பதை அவர்களுக்கு முன்னால் ப்ரூவ் பண்ணுவதற்கு நாம் முற்பட்ட இந்த சமூகம் நமது பண்பாட்டால் அஹ்லாக்கால் நான் ஒரு முஸ்லீம் என்பதை இந்த சமூகத்துக்கு மத்தியில் நிலவி இருந்தால் இன்று நாம் பேஸ் பண்ணக்கூடிய இந்த சிச்சுவேஷனை நாம் ஒரு நாளும் பேஸ் பண்ணிருக்க மாட்டோம். அன்பானவர்களே, நாம் இந்த சமூகத்துக்கு காட்டியிருப்பது தாடி தொப்பி ஜுப்பா உடுத்தவர்கள் தான் முஸ்லீம் என்பதாக. ஆனால் அவர்களுக்கு முஸ்லீம் என்று வரும் பொழுது பண்பாடு ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக, அதாவது நல்ல அட்டிடியூட்ஸ் மூலம், நல்ல குவாலிட்டிஸ் மூலம் உள்ள ஒரு பண்பற்ற, ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை முஸ்லீம் உம்மத்தினர்களால் நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. நமது தோற்றத்தால் முஸ்லீம் என்பதாக அவர்களை அறிமுகப்படுத்தினார்களே தவிர, பண்பாட்டால் நாம் முஸ்லீம்கள் யார் என்பதை இந்த உம்மத்தினர்களுக்கு அறிமுகப்படுத்த மறந்த ஒரே ஒரு காரணத்தினால் மாத்திரம்தான் இன்று நாம் இந்த பூமிக்கு மேல இந்த நிலைமையை பேஸ் பண்ணுகிறோம் என்பதை நாம் ஒருவரும் மறந்திருக்க கூடாது. அன்பானவர்களே, நமது தோற்றத்தில் நாம் ஒரு முஸ்லீம் என்பதை காட்டுவதற்கும் கட்டாயமாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதைவிட 100 மேலாக நமது பண்பாடுகளால் நான் ஒரு முஸ்லீம் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, பாதையில் டிரைவ் பண்ணக்கூடிய ஒருவருடைய அட்டிடியூட்ஸை வைத்து இவர் முஸ்லீமா நன்முஸ்லீமா என்பதை முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் சமூகத்தின் நன்முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு ஐடென்டிபிகேஷனை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். ஒரு நமது வியாபாரத்தில் இவரை பார்த்து இவர் முஸ்லீமா நன்முஸ்லீமா என்று சொல்லி முடிவெடுக்கும் அளவுக்கு நமது பண்பாடுகளை நாம் வியாபாரத்தில் காட்டியிருக்கிறோம். அன்பானவர்களை, பாதையில் நடப்பது தொடக்கம். இந்த சாற்றுடைய இயற்கை அனர்த்த இயற்கையான இந்த நாட்டுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை அழிப்பதிலிருந்து தொடக்கம் இந்த உம்மத்தினர்கள் யார் என்பதை நான் இந்த சமூகத்தினர்களுக்கு கொச்சியாக நமது பண்பாடுகளை காட்டியதனால் இந்த சமூகத்தினர்களுக்கு முஸ்லீமுடைய தோற்றம் என்பது தெரிந்திருந்தாலும் முஸ்லீம்களுடைய பண்பாடுகள் தெரியாமல் போனது இந்த நிலைமைக்கு மிகப்பெரும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் மிகவும் கவலையாக சொல்ல வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பிரச்சனைக்கு நாம் சமூகமாக பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனைக்கு நான் என்னால் எவ்வாறு இந்த சமூகத்திற்கு தீர்வு கொடுக்க முடியும், ஒவ்வொரு முஸ்லிம் உம்மத்தினர்களும் இந்த பிரச்சனைகளுக்கு தன்னை ஒரு சிறந்த இஸ்லாமிய பண்பாடுகள் உள்ள, இஸ்லாமிய நல்ல அஹ்லாக் உள்ள, நல்ல குவாலிட்டிஸ் உள்ள ஒரு முஸ்லீமாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, மிகவும் கவலையான ஒரு விஷயம், இந்த நாட்டில் நாம் ஒடுக்கப்பட்டது, இந்த நாட்டில் நமது உடைமைகள் அழிக்கப்பட்டது, இந்த நாட்டில் நமது உயிர்கள் பிரிக்கப்பட்டது. இஸ்லாத்தை நாம் சொன்னதற்காக வேண்டியதல்ல, இஸ்லாத்தை அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சொன்னோம் என்பதற்காக வேண்டி நாம் இன்று துன்புறுத்தப்படவில்லை, இஸ்லாமை நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்ற ஒரு அவல நிலையினால்தான் இன்று நாம் இந்த நிலையை கண்டுகொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, எனவே நாம் ஒரு முஸ்லீமாக, நான் ஒரு இஸ்லாமியனாக இந்த பண்பாடுகளை இந்த மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ரெண்டு விஷயத்தை நாம் இடத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, ஒரு முஸ்லீமாக நமக்கு இருக்க வேண்டிய சோசியல் கண்டா, சமூக பண்பாடுகள், ஒரு முஸ்லீம் பள்ளின சமூகத்துக்கு மத்தியில் எவ்வாறு வாழ வேண்டும். இரண்டாவது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஸ்லாம் என்பது ஒரு தனி மனித வாழ்க்கையை பற்றி பேசும் ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக, ஒரு நாடாக, ஒட்டுமொத்த சமூகத்தினர்களாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டு வாழ்க்கையை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த சமூகத்துடைய கடமைகளை நாம் எந்த அளவுக்கு தூரம் நாம் நிறைவேற்றிருக்கிறோம், நமது சமூக பண்பாடுகள் இந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் கட்டாயமாக அலசி ஆராய வேண்டிய கடமை இந்த உம்மத்தினர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இஸ்லாமிய உம்மத்தினர்கள் சமூக கடமைகளை எந்த அளவுக்கு பேசிருக்கிறது, இந்த கடமைகளில் நாம் எந்த அளவுக்கு அக்கறையுள்ள சமூகத்தினர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, முஸ்லிம் என்று சொல்லும் பொழுது அந்நியர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நாம் அறிமுகப்படுத்தியிருப்பது இந்த விதமான சமூக அக்கறையும் மற்றொரு சமூகத்தினர்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய உம்மத்தினர்களை வரலாற்று நெடுக நாம் பார்த்திருந்தால், இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு மேலால் போய் ஒரு மனிதன் மிருகங்களுக்கு செய்ய வேண்டிய, தன்னை சுற்றி வாழக்கூடிய, தன்னுடன் நாளாந்தம் இருக்கக்கூடிய இந்த மிருகங்களுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசின மார்க்கம், இந்த சமூகத்தை இந்த மார்க்கத்தை பின்பற்றிய நாம் நமது அந்நிய சமூகத்தினர்களுக்கு, மனிதர்களுக்கு கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய, அவருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட தெரியாத ஒரு சமூகத்தினர்களாக வாழ்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அதீப் பின் ஹாகிம், ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர், கிட்டத்தட்ட சில ரிவாயத்தின் பிரகாரம் 120 வருஷம் ஹயாத்தோடு இருந்த ஒரு சஹாபி, ஹத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததன் பின்னால், அவரே ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடத்தம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு நபி அலைஹி ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் நீண்ட காலம் ஹயாத்தோடு இருந்த அந்த சஹாபி, இப்படியாப்பட்ட நபி அலைஹி ஸலாமுடைய அந்த சூழல் இருந்து அந்த என்வயர்மெண்ட் இருந்தும் அவர் கற்றுக்கொண்ட இஸ்லாம் அவருக்கு கொடுத்த பாடம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து தான் எப்படி தனது குடும்பத்தினர்களுக்கும் தனது குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுப்பதற்கு அவர்களுக்குடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஒரு தகப்பன் கடமைப்பட்டிருக்கிறாரோ, இதே போன்று அவர் தன்னுடைய உணர்வுகளை இந்த அளவுக்கு வளர்த்து வைத்திருந்தார் என்றிருந்தால் தனது குடும்பத்தினர்களுக்கு தேவை தனது உணவுடைய தேவையை நிறைவேற்றுவது போன்று அவர் சாப்பாடு சமைத்து அந்த காலத்தில் இந்த குபுஸ் அந்த ரொட்டியை அவர்கள் சிறிது சிறு துண்டுகளாக உடைத்து தனது வீட்டை சூழல் இருக்கக்கூடிய இரும்புகளுக்கு அவர்கள் சாப்பாடு கொடுப்பார்கள். கொடுத்து விட்டு செல்வார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மார்க்கத்தில் நம்மை சுற்றி வாழக்கூடிய எறும்புகளும் நமக்கு நேபர்ஸ், நமக்கு அண்டை வீட்டுக்காரர்கள், அவர்களுக்கும் அண்டை வீட்டுக்காரருடைய ஹக்கு இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, ஒரு எறும்பை அண்டை வீட்டுக்காரராக நாம் மதித்து நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருந்தால் நமது நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் நமது பக்கத்து வீட்டுக்காரர்களாக நம்முடன் அந்நியோன்யமாக இருக்கக்கூடிய இந்த நன்முஸ்லிமுடன் நாம் இவ்வாறு நடந்து கொள்கிறோம், அவருக்கு நமது பண்பாடுகளை எந்த அளவுக்கு நாம் காட்டியிருக்கிறோம், இஸ்லாமிய கல்ச்சரை நாம் அவருக்கு எந்த அளவுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறோம். அன்பானவர்களே, அவர்களுக்கு இஸ்லாம் என்று வரும் பொழுது முகம் மூடுவதையும் பள்ளிக்கு நாம் செல்வதை தவிர வேற எந்த அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாத அளவுக்கு நமது வீட்டினுடைய அடுத்த சுவரில் வாழக்கூடியவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருக்கிறோம் என்றிருந்தால் இந்த தாவாவுடைய பணியை நாம் எந்த அளவுக்கு செய்து வைத்திருக்கிறோம்? அன்பானவர்களே, அவர்களுக்கு இஸ்லாம் என்றாலே முகம் மூடுவது மட்டும் தானா தெரியும்? அன்பானவர்களே, இஸ்லாத்தில் முகம் மூடுவது மாற்றம்தான் இருக்கிறது, இந்த எத்தனாயிரமான நட்பண்புகள் இருக்கிறது, அந்த எந்த ஒன்றையும் நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுப்பதற்கு மறந்திருந்ததனால் அவர்களுக்கு வெளியால் பார்க்கும் பொழுது முகம் மூடி செல்பவர்கள் மாத்திரம்தான் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் என்றால் முகத்தை பேஸ் கவர் பண்ணுவார்கள் என்பதை தவிர அவர்களுக்கு வேற எந்த ஒன்றும் தெரியாத அளவுக்கு இஸ்லாத்தை நாம் அவர்களுக்கு மறைத்து வைத்திருந்தோம். இதுதான் நாம் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆக்கப்பட்டிருப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பண்பாடுகளை மாற்றுவோம், உணர்வுகளை மாற்றுவோம், நாம் எவ்வாறு இந்த சமூகத்தினோடு நடக்கிறோம் என்பதை நமது பண்பாடுகளால் சொல்லி காட்டுவோம். இந்த கட்டத்தில் மாத்திரம்தான் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை நமக்கு என்ன தீனை விட்டு சென்றார்களோ அதை நாம் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த முடியும். அன்பானவர்கள், நாம் நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த கட்டத்தில் இதனை நாம் சிந்தித்து நாம் இப்ப செயற்படவில்லை என்றிருந்தால் பின்னால் வரக்கூடிய நிலைமைகள் இதனை விட வேஸ்டாகவும் கூட இருக்க முடியும், வேஸ்டாக கூட இருக்க முடியும். எனவே அன்பானவர்களே, சமூகத்துடைய பண்பாடுகள் இஸ்லாமிய உம்மத்தினர்கள் ஒரு நன்முஸ்லிமுடன் பழகும் பொழுது இவ்வாறு பழக வேண்டும். அத் அன்பானவர்களே, அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் அதிகமான கட்டத்தில் மைனாரிட்டிஸாக சிறுபான்மை சமூகத்தினர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய உணர்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்திருக்கிறார்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை அவர்களுக்கு அழகான முறையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நாட்டுக்கும் கூட ஏன் இந்த சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லீம் நாடு அல்ல, எந்த ஒரு நாடுமே யுத்தத்தால் அல்லது இங்கு வந்து சஹாபாக்கள் யுத்தம் செய்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய நாடுகள் அல்ல. இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் அனைவர்களும் வியாபாரிகள், இலங்கை தொடக்கம், இந்தோனேஷியா தொடக்கம், மலேசியா தொடக்கம், அனைத்து நாட்டுக்கும் மிடில் ஈஸ்ட் இருந்து வந்த அரபு அவர்கள் அன்றைய நாள் இருந்த மக்களும் அவர்களுக்கு மத்தியில் ஆடையிலேயோ அல்லது பண்பாட்டிலேயோ வித்தியாசம் இருக்கவில்லை. அவர்கள் தனது குலத்தில் வித்தியாசம், தனது அஹ்லாக்கில் வித்தியாசம் காட்டியதனால் இந்த நாட்டுக்கு வந்த அரபுக்கு இந்த நாட்டில் வாழ்ந்த சிங்கள மக்கள் தனது குழந்தைகளை திருமணம் அடித்து கொடுக்கும் அளவுக்கு அவர்களை அட்ராக்ட் பண்ணிருக்கிறார்கள், அவர்களுக்கு பண்பாடுகளை காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ரெண்டு பேருக்கு மத்தியில் மதத்துக்கு மத்தியில் மிகப்பெரும் வித்தியாசம் இருந்தாலும் ஒரு சிங்கள தந்தைக்கு தனது மகளை ஒரு சிங்கள மகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதை விட அன்றிருந்த முஸ்லிம் ட்ரேடர்ஸுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதில் அவருக்கு ஒரு மனசுக்கு திருப்தி காணும் அளவுக்கு அன்றைய காலத்தில் இருந்த மக்கள் தனது பண்பாடுகளை காட்டி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தியதனால் தான் இன்று நானும் நீங்களும் இந்த நாட்டில் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அன்று வந்தவர்களும் தனது இஸ்லாம் என்பதை அவர்கள் வெறுமனே இபாதத்துகளுடன் மட்டும் சுருக்கியிருந்து இஸ்லாத்தில் மற்ற இபாதத்துகள் என்பது இஸ்லாத்தில் அஞ்சில் ஒரு பகுதி, மற்ற நாலு பகுதிகளையும் அவர்கள் புறக்கணித்து இபாதத்தால் மாத்திரம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திருந்தால் இந்த பூமிக்கு மேலால் இன்று நானோ நீங்களோ முஸ்லீமாக இருந்திருக்க முடியாது. அன்பானவர்களே, இபாதத் என்பது அஞ்சில் ஒன்று, மற்ற அஞ்சில் நாலு பகுதிகளும் குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, ஒரு மனிதன் அழுத்த மனிதனுடன் பழகுவது, நமது வியாபாரத்தில் நமது நாம் எவ்வாறான கடமைகளை, எவ்வாறான பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற குவாலிட்டி செய்யும், மோரல் செய்யும் தான் இஸ்லாம் பேசுகிறது. அன்பானவர்களே, நாம் இந்த ஒன்றில் மட்டும் நின்று கொண்டு மற்ற நாளில் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை புறக்கணித்து விட்டு இந்த நாட்டில் நாம் முஸ்லீமாக வாழ்கிறோம், நமக்கு அநியாயம் செய்கிறார் என்பதாக நாம் குரல் கொடுப்பதில் நாம் அநியாயம் செய்வதை செய்கிறோமே தவிர அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் விளங்குகிறோம் ஒரு நமது பக்கத்து வீட்டில் வாழக்கூடிய ஒரு நன்முஸ்லிம், அவர் மரணிக்கும் பொழுது என்னுடைய கோட்பாட்டின் பிறகு அவர் நரகத்துக்கு சொல்கிறார். நாளை ஒரு தினம் யா அல்லாஹ், அவர் என்னுடைய அடுத்த பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவர், நமக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திருந்தால் நானும் ஒரு முஸ்லீமாக மரணித்திருப்பேனே என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பினால் அந்த கேள்விக்கு நாம் பதில் கொடுத்திருக்கிறோமா? அதற்கு பதில் கொடுப்பதற்கான கடமைகளை கூட நாம் செய்திருக்கிறோமா என்பதை நாம் நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த நாட்டில் இந்த பகுதிகளை நாம் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அன்பானவர்களே, முஸ்லிம் என்பவர், முஸ்லிம் என்பவர் தனது அக்லாக்கால் மாத்திரம் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், ஒரு சிறந்த ஒரு முஸ்லிம் யாரு என்பதாக கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில், அதிகமாக சொல்லக்கூடியவர், அதிகமாக நோன்பு நோட்பவர், அதிகமாக ஹஜ் செய்கிறவர், அதிகமாக உம்ரா செய்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துடைய பகுதியை சுட்டி காட்டுவதற்கு பதிலாக, என்றால் இபாதத் அது அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில மாத்திரம்தான். ஒரு மனிதன் தன்னுடைய இஸ்லாத்தை இன்னொரு மனிதனுக்கு காட்ட வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய பண்பாடால் தான் காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த க்வெஸ்சனுக்கு கொடுத்த பதில், மன் ஸல்லிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வயதிஹி, அவர் எப்படியாப்பட்டவர் என்றிருந்தால் அவர் எந்த சமூகத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய பேச்சாலேயோ அவருடைய நடவடிக்கையாலேயோ அவர் இஸ்லாத்துக்கு ஒரு துட்பெயரை கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். அந்த சமூகத்துக்கு மத்தியில் தன்னை ஒரு முஸ்லிம் என்பதாக தனது பண்பாட்டால் அறிமுகப்படுத்திக் கொள்வார். அவர் ஒரு நாளும் தன்னுடைய எந்த விதமான நடவடிக்கையாலேயும் இஸ்லாத்துக்கோ முஸ்லிமுக்கோ ஒரு துன், ஒரு மோசமான ஒரு பெயரை அவர் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். அன்பானவர்களே, இன்று நாம் இந்த விஷயத்தை நிறைவேற்றிருக்கிறோமா? இந்த விஷயத்தை நாம் நிறைவேற்ற தவறு இருக்கிறோமா? அன்பானவர்களே, இதனை நாம் தவறு இருக்கிறோம். இதில் எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கும் இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இதில் மிகவும் பின்னடைந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நமது ஆக முக்கியமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அதிகமானவர்கள் நாம் டிரேடர்ஸாக இருக்கிறோம், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். நமது வியாபாரத்தில் நமது பண்பாடுகளை நாம் காட்ட உட்பட்டிருப்போமாக இருந்தால் மாத்திரம் இந்த பிரச்சனைக்கான மிகப்பெரும் ஒரு தீர்வை நமக்கு கொடுத்திருக்க முடியும். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த கட்டத்தில் இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து நாம் கட்டாயமாக செயற்பட வேண்டிய மிகப்பெரும் ஒரு அம்சம், மிகப்பெரும் ஒரு தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து நாம் இப்ப செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்தினர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான, ஒரு அழகான ஒரு எதிர்காலத்தை நமக்கு அமைத்துக் கொள்ள முடியும். எனவே அப்படியாப்பட்ட சிறந்த முஸ்லிம்களாக, பண்பாடுள்ள முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் நசீபாக்குவானாக. அல்லாஹ் உண்மையான இஸ்லாத்தை புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வாயாக. அல்லாஹ் உண்மையான முஸ்லீமாக உலகத்தில் வாழ வைத்திரியா அல்லாஹ், உண்மையான முஸ்லீமாக நம்மை வாழ வைத்திரியா அல்லாஹ், நமது அக்லாக்களை சீராக்கிறியா அல்லாஹ், அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திரியா அல்லாஹ், நமது பண்பாடுகளை இஸ்லாத்தியவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்திரியா அல்லாஹ், எல்லா விதமான தவறுகளை விட்டு நம்மை பாதுகாத்திரியா அல்லாஹ், இஸ்லாம் உம்மத்தினர்களுக்கு நேரான வழியை காட்டிரியா அல்லாஹ், நமது உடைமைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், நமது குழந்தைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், இந்த பூமிக்கு மேலால் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ், இந்த துஆவை என்ன மாபெரும் கிருபையால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக அல்லாஹ்.